அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் யோ ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். சிரியாவைச் சேர்ந்த அகதிகள் சிலர் ஜெர்மனியில் இருக்கும் தமது குடும்பத்தவருடன் இணைவதற்கு விசாவுக்கு விண்ணப்பிக்க சென்னைக்கு சென்றிருப்பது குறித்த செய்திகள்.
They even they sold their house for furniture to come here. Even I know one lady, she sold her earring gold.
தேமுதிக இன்னமும் பாஜகவுடனான கூட்டணியிலேயே நீடிப்பதாக பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது குறித்த செய்தி. சமீபத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் எழுந்திருக்கும் சர்ச்சை குறித்த செய்திகள்.
இதுவரை காலமும் கூட்டமைப்பாக எடுக்கப்படுகின்ற முடிவானது ஒரு சிலருடைய எண்ணத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவே தவிர ஒட்டுமொத்தமாக பங்காளி கட்சிகளுடனும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட முடிவாக இல்லை.
மற்றும் பன்னாட்டு கண்ணோட்டம், அறிவியல் செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் கிருத்திகா நாராயணன்.
ஆப்கானில் ஹெல்மண்ட் மாகாணத்தில் கடுமையான சண்டை நடக்கும் சங்கின் நகரில் தாலிபான் தளபதி ஒருவரும் அவரது போராளிகள் 50 பேரும் கொல்லப்பட்டதாக ஆப்கான் அதிகாரிகள்
கூறியுள்ளனர்.
அந்த பகுதியை மீள கைப்பற்றும் முயற்சியாக ஆப்கான் அரசாங்க படைகளுக்கும் ஆதரவாக அமெரிக்க விமானங்கள் 2 வான் தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட தாலிபான் தளபதியான முல்லா நசீர் தாலிபான்களின் தலைவரான முல்லா அக்தார் மன்சூரின் நெருங்கிய சகா என்று உள்துறை அமைச்சகத்தின் சார்பிலான பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்களுடைய படைகள் இன்னமும் அந்த மாவட்டத்தை தமது முழுமையான கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஒரு ராணுவ தளத்தில் உள்ள அரசாங்க படையினரின் பிரிவு ஒன்றை சுற்றி வளைத்துள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றன.
கடந்த மாதம் பாரிஸில் இஸ்லாமியவாதிகள் நடத்திய தாக்குதலில் தொடர்புடைய 9 நபரை காவல்துறையினர் பெல்ஜிய தலைநகரான பிரசல்ஸில் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 30 பெல்ஜிய நாட்டவரை அப்துல்லா சி என அதிகாரிகள் அடையாளம் தெரிவித்துள்ளனர். அவர் தீவிரவாத கொலைகளில் ஈடுபட்ட குற்றத்திற்காக கடந்த செவ்வாயன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 130 பேர் கொல்லப்பட்ட பாரிஸ் தாக்குதலில் சம்பந்தப்பட்ட 5 பேரை திங்களன்று பெல்ஜியத்தில் நடந்த 2 தனித்தனி சோதனைகளில் போலீசார் கைது செய்துள்ளனர். இத்தாக்குதலில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான சாலா அப்சலாமை போலீசார் தேடி வருவதாக அரசாங்க வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர்.
சிரிய அரசாங்கம் மற்றும் ஏனைய கிளர்ச்சி குழுக்களுடன் ஐநாவின் மத்தியஸ்தத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் ஒன்றின் கீழ் சிரியாவில் உள்ள இஸ்லாமிய அரசு குழுவின் போராளிகள் டமஸ்கஸின் தெற்கு பகுதியிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் பாலஸ்தீனியர்களின் யான் மோக் அகதிகள் முகாமை கைப்பற்ற IS தீவிரவாதிகள் முயற்சித்தார்கள். ஆனால் அது தோல்வியில் முடிவடைந்தது. அந்த குழு ஹஜார் அல் அஸ்வாட் மாகாணத்தை தொடர்ந்தும் தன்வசம் வைத்திருக்க முயற்சித்திருந்தனர். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இனிவரும் மணித்தியாலங்களில் காயப்பட்ட போராளிகளும் IS குடும்ப உறுப்பினர்களும் அந்த பகுதியை விட்டு வெளியேறுவார்கள் என செய்திகள் தெரிவிக்கின்றன.
வங்கதேச தலைநகரான டாக்காவில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 7 இஸ்லாமிய தீவிரவாதிகளை கைது செய்துள்ளதாக அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டவர்கள், ஷியா முஸ்லிம்கள், கிறிஸ்தவ குருமார்கள் மற்றும் இந்துக்களின் மீது சமீபத்தில் தாக்குதல் நடத்திய வங்க தேசத்தின் ஜமாதுல் முஜாஹிதீன் என்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத அமைப்பை சார்ந்த மூத்த உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டவர்களுள் 3 என்று கருதப்படுகிறது. கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட கையால் செய்யப்பட்ட குண்டுகளைப் போல டஜன் கணக்கானவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் ஆயிரக்கணக்கான உல்லாச பயணிகள் கூடியிருந்தபோது பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்கள் மீது பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளனர். யூத குடியிருப்பு ஒன்றில் வைத்து 2 பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் கத்தியால் குத்தி தாக்கப்பட்டனர். அதேவேளை மற்றொரு சம்பவத்தில் பாலஸ்தீனியர் ஒருவர் படையினரை ஸ்க்ரூ டிரைவர் கொண்டு தாக்க முற்பட்டார். 3 சம்பவத்தில் படையினரின் காவல் நிலையம் ஒன்றினுள் ஒருவர் கார் ஒன்றை ஓட்டிச் செலுத்தியுள்ளார். 3 பலஸ்தீனியர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர்.
சீனாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள 10 நகரங்களில் அபாயகரமான பனிப்புகை மூட்டம் நிலவுவதால் அங்கு அபாயத்தை குறிப்புணர்த்தும் சிவப்பு எச்சரிக்கையை சீன அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். அங்கு வசிப்பவர்களை வீடுகளுக்குள்ளேவே இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். கடந்த வாரம் சீனாவின் பல பகுதிகளில் மிக மோசமான மாசு தாக்கக்கூடும் என்று விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கைக்கு பின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் சென்னை செய்திகள். சிரியாவைச் சேர்ந்த அகதிகள் சிலர் ஜெர்மனியில் இருக்கும் தமது குடும்பத்தவருடன் இணைவதற்கு விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்காக சென்னைக்கு சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சிரியாவில் கடும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் ஜெர்மனிக்கு செல்ல விரும்பும் சிரிய நாட்டவர்கள் அதற்கான விசாவை பெறுவதற்காக சென்னைக்கு வருவது சமீப நாட்களாக அதிகரித்துள்ளது. கடந்த சில வாரங்களில் மட்டும் 10 மேற்பட்டவர்கள் இங்கிருந்து ஜெர்மனிக்கான விசாவை பெற்றிருக்கின்றனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிரியாவில் போர் தீவிரமடைந்த பிறகு அங்கிருந்து தப்ப விரும்பிய ஆண்கள் கடல் வழியாக ஜெர்மனியை வந்தடைந்து அகதி தஞ்சம் பெற்றிருக்கும் நிலையில் அவர்களது குடும்பத்தினர் தற்போது விசா பெறுவதற்காக சென்னையில் காத்திருக்கின்றனர். சென்னையில் உள்ள ஜெர்மானிய தூதரகத்தில் குடும்பத்தினருடன் இணைவதற்கான விசாவுக்கு விண்ணப்பித்திருக்கும் இவர்களில் யாரும் தற்போது வெளிப்படையாக பேச விரும்பாத நிலையில் அவர்களுக்காக மொழிபெயர்ப்பாளராக உதவி வரும் சிரியாவைச் சேர்ந்த அகமது ஹுசைன் பிபிசியிடம் பேசினார். பெரும்பாலான அரபு நாடுகள் தங்களை அனுமதிக்காத நிலையில் இந்தியாவில் இந்த அனுமதி எளிதில் கிடைப்பதால் அவர்கள் இங்கு வருவதாக கூறுகிறார் அகமது.
இந்த குடும்பங்கள் ஏன் இந்தியாவிற்கு வந்தார்கள் என்றால், இந்தியா மட்டும்தான் விசா பெறுவதற்காக வர அனுமதி அளிக்கிறது. அரபு நாடுகள் தங்கள் கதவுகளை மூடிவிட்டன. 2 அரபு நாடுகள் மட்டுமே அங்கிருந்து விசாவுக்கு விண்ணப்பிக்க அனுமதி அளிக்கின்றன. 1 ஜோர்டான், மற்றொன்று லெபனான். ஆனால் அங்கு நேர்முக சந்திப்பிற்கு நேரம் கிடைப்பதற்கு 1 காலம் ஆகிவிடுகிறது. துருக்கியிலும் கூட நேரம் வழங்க நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். சென்னையில் எளிதில் நேரம் கிடைக்கிறது, அதனால் தான் சென்னைக்கு வருகிறார்கள்.
தற்போது சென்னையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் 11 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 35 பேர் தங்கியுள்ளனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இவர்களது குடும்பங்களைச் சேர்ந்த ஆண்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜெர்மனிக்கு சென்றுவிட்டனர்.
இவர்களுடைய குடும்பத்தினர் ஜெர்மனியில் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் சட்டவிரோதமாக படகு மூலமாகவோ கடல் வழியாகவோ 2 முன்பாகவே ஜெர்மனிக்கு போய்விட்டவர்கள். இவர்களால் குடும்பத்தை பிரிந்து இருக்க முடியவில்லை. அதனால் சீக்கிரம் விசா கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
இந்தியாவில் தில்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூர் ஆகிய இடங்களிலும் ஜெர்மானிய தூதரகங்கள் இருந்தாலும் செலவு குறைவு என்பதால் இவர்கள் சென்னையை தேர்வு செய்ததாக சொல்கிறார் அகமது.
உண்மையில் தில்லியில் மிகவும் செலவு பிடிக்கும். பெங்களூர், மும்பையிலும் செலவு அதிகம். இந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் மிகவும் ஏழைகள். அவர்கள் வீடுகள், பொருட்கள் ஆகியவற்றை விற்றுதான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி ஹோட்டலுக்கு பணம் கட்டுவதற்காக தன் தங்க தோட்டை விற்றிருக்கிறார். இவர்களிடமெல்லாம் நிறைய பணம் எல்லாம் இல்லை. 2-3 நாட்களில் விசா கிடைத்துவிடும் என்று நம்பித்தான் அவர்கள் இங்கே வந்தார்கள். ஆனால் தூதரகத்தில் நிறைய காலம் பிடிக்கிறது. சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பிறகு 1 தூதரகம் செயல்படவே இல்லை. எனவே இவர்களெல்லாம் இப்பொழுது பணம் இல்லாமல் மிகவும் சிரமப்படுகிறார்கள்.
தவிர சென்னையிலிருந்து ஜெர்மனிக்கான விமான போக்குவரத்து வசதியாக இருப்பதும் இவர்கள் சென்னையை தேர்வு செய்வதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. சமீபத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக இங்கிருக்கும் ஜெர்மனிய தூதரகம் சில நாட்கள் தொடர்ச்சியாக மூடப்பட்டதால் விசாவுக்காக காத்திருக்கும் பல சிறிய குடும்பங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருப்பதாகவும் சொல்கிறார் அகமது.
அவர்களின் வீடு, பொருட்கள் எல்லாவற்றையும் விற்றுதான் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒருவர் தங்க தோட்டை விற்றிருக்கிறார். இன்னொருவர் ஓட்டலுக்கு பணம் கட்டுவதற்கு தனது தங்க வளையலை விற்றிருக்கிறார். இவர்கள் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. எல்லாமே இங்கே விலை அதிகமாக இருக்கிறது. ஹோட்டலுக்கு எல்லா பணமும் போய்விடுகிறது.
இங்கே வரும் சிரியர்கள் பெரும்பாலானவர்களுக்கு அரபு மொழியை தவிர பிற மொழிகள் தெரியாது. ஆகவே அகமது போன்றவர்களே மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்து உதவுகின்றனர். இந்தியாவை தவிர மலேசியா போன்ற நாடுகளிலிருந்தும் ஜெர்மனியை இவர்கள் சென்றடைகின்றனர். தங்களிடம் இருக்கும் பணம் குறைந்து கொண்டே வரும் நிலையில் விரைவில் தங்களுக்கான விசாவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த சிரியர்கள்.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். தேமுதிக இன்னமும் பாஜகவுடனான கூட்டணியிலேயே நீடிப்பதாக பாஜகவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இன்று கூறியிருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
தமிழகத்தில் தேமுதிக உடனான பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி தொடர்வதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். அதே சமயம் தமிழகத்தில் பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து விஜயகாந்தை தங்களது கூட்டணியில் சேர வேண்டும் என அழைப்பு விடுத்து வருவது குறித்து செய்தியாளர்கள் பொன் ராதாகிருஷ்ணனிடம் கேள்வி எழுப்பிய போது,
எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களை தங்களுடைய கூட்டணியில் அழைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விருப்பம் இருப்பதில் எந்த தவறும் கிடையாது, அழைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைய தினம் தேமுதிகவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் கடந்த 2014 முதல் இருந்து கொண்டிருக்கின்றார். அது தொடரும்.
தமிழக அரசியல் கட்சிகள் தேமுதிகவை கூட்டணியில் இணைத்துக் கொள்ள ஆர்வம் காட்டுவது ஏன் என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது பதிலளித்த பொன் ராதாகிருஷ்ணன்,
தமிழகத்தில் ஒரு மாற்றம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள். 50 நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 2 கட்சிகளுடைய ஆட்சிக்கு மாற்றாக புதிய ஒரு ஆட்சி உருவாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகையினால எதிர்த்தரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒன்று சேர்வதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்க முடியும்.
வரவிருக்கும் தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள மக்கள் நல கூட்டமைப்பில் தேமுதிக இணையும் என அந்த கூட்டணியை வழிநடத்தி செல்லும் வைகோ விஜயகாந்தை நேரில் சந்தித்து உரையாற்றிய பிறகு நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து திமுகவின் தலைவர் கருணாநிதியும் நேற்று புதன்கிழமை செய்தியாளர்களிடம் பேசிய போது தம்முடைய கூட்டணியில் இணையும்படி தேமுதிகவிற்கு வெளிப்படையான அழைப்பு விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த பின்னணியில் பாஜகவின் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தேமுதிக பாஜகவின் கூட்டணியில் தொடர்ந்தும் நீடிப்பதாக கூறியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகிறது. விஜயகாந்தும் இந்த விவகாரத்தில் இதுவரை தமது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்பதால் தேமுதிக தற்போது எந்த கூட்டணியில் இருக்கிறது அல்லது எதிர்காலத்தில் எந்த கூட்டணியில் இணையும் என்பது தொடர்பில் தொடர்ந்தும் மர்மம் நீடிக்கின்றது. இதற்கிடையே வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் உறுதியாக நடைபெறும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வரும் தமிழக கட்சிகளுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார்.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். இந்தியாவின் ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் கிரிக்கெட் ஆட்டக்காரருமான கீர்த்தி ஆசாத் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட குற்றத்திற்காக நேற்று புதன்கிழமை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்த நிலையில் சுப்பிரமணியசாமியின் உதவியுடன் தாம் கட்சி தலைமைக்கான தனது பதிலை அனுப்ப இருப்பதாக அவர் இன்று அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் மீண்டும் ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன்.
பாஜக தம்மிடம் எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு சுப்பிரமணியன் சுவாமியின் உதவியுடன் பதிலளிக்க உள்ளதாக கீர்த்தி ஆசாத் தெரிவித்துள்ளார். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கீர்த்தி ஆசாத்தை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக பாஜக நேற்று அறிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய கீர்த்தி ஆசாத் தன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான விளக்கத்தை தமக்கு பிரதமர் நரேந்திர மோடி அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். என்னை பின்னாலிருந்து தாக்க என்ன காரணம் உள்ளது? ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக பேசுவதை குற்றம் என்று கூறுவது முறையா என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றிருந்த நிலையில் இந்த விவகாரம் நடந்துள்ளது. பீகார் மாநிலத்தின் தர்பங்கா மக்களவை தொகுதி உறுப்பினரான கீர்த்தி ஆசாத் தற்காலிக நீக்கம் செய்யப்படுவதாக பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் கூறியிருந்தது. ஆனால் அவர் செய்த கட்சி விரோத நடவடிக்கைகள் என்ன என்பது போன்ற விளக்கங்கள் அதில் குறிப்பிடப்படவில்லை. எனினும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லியை தாக்கி பேசியதும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தியதும் தான் அவர் மீது பாஜக எடுத்துள்ள நடவடிக்கைக்கு காரணம் என்று ஊடக செய்திகள் கூறுகின்றன. இந்த விவகாரம் தொடர்பில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன.
ஜெயக்குமார், சுதந்திர பாண்டியன். அடுத்து இலங்கை செய்திகள். சமீபத்தில் இலங்கையில் உருவாக்கப்பட்ட தமிழ் மக்கள் பேரவை தொடர்பில் எழுந்திருக்கும் சர்ச்சைகள் குறித்து அந்த அமைப்பின் சார்பில் இன்று சில விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
அரசியல் கட்சிகளையும் சிவில் அமைப்புகளையும் உள்ளடக்கியதாக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் மக்கள் பேரவையானது இலங்கையின் தமிழ் அரசியல் அரங்கில் பல்வேறு வாத பிரதிவாதங்களை உருவாக்கியிருக்கின்றது. அது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான மாற்றுத் தலைமையை உருவாக்க வல்லது என்ற கருத்தும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அந்த பேரவையானது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமேயானால் அதனை தமிழ் மக்கள் நிராகரிப்பார்கள் என்று டெலோ அமைப்பின் முக்கியஸ்தரும் வடமாகாண சபை உறுப்பினருமாகிய எம்கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளில் ஒன்றாகிய இபிஆர்எல் கட்சியின் செயலாளருமாகிய சிவசக்தி ஆனந்தன் அவர்கள் தமிழ் மக்கள் பேரவை தமிழ் மக்களின் அரசியலில் ஒரு ஜனநாயக வழியை உருவாக்கி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் சிவாஜிலிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழ் மக்கள் பேரவை குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
தமிழ் மக்கள் பேரவையை பற்றி அது முடிவடைந்து தொடர்ந்து முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் இது ஒரு தனியான கட்சியாகவோ அல்லது ஒரு முன்னணியாகவோ இருக்க போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய நோக்கம் அரசியல் தீர்வு விடயத்திலே தமிழ் மக்களுடைய ஒருமித்த கருத்தை தெரிவிப்பதும் கலாச்சார சீரழிவு போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக ரெண்டு உபகுழுக்கள் நிறுவப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவை பெற்ற ஒரு கூட்டமைப்பு. ஆகவே அந்த கூட்டமைப்பை மாத்திரம் பிரதித்துவப்படுத்தாமல் ஏனையவர்களையும் உள்ளடக்கி தமிழ் மக்கள் சார்பிலே கூடிய அளவு 100% என்பது சாத்தியம் இல்லாவிட்டாலும் கூட எங்களுடைய ஒரு ஆக குறைந்த கோரிக்கை என்ன என்பதை இலங்கை அரசுக்கு சமர்ப்பிப்பதற்கான ஒரு முன்னோடி நடவடிக்கையாகவே இதை பார்க்க முடியும்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பல கட்சிகள் இருக்கின்றன. இந்த கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து இதனை செய்திருக்கலாம் அல்லவா?
தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகள் அல்ல. ஏற்கனவே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் உட்பட வன்னி தேர்தல் மாவட்டம் ஏனைய பல இடங்களிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை சாராதவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த இடத்திலே பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாத கட்சிகளும் இருக்கின்றன. ஆகவே இவர்களுடைய கருத்துக்களை உள்ளடக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான், விரிவுபடுத்த நடவடிக்கையாகத்தான் இதை நோக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து.
சரி, இப்ப யுத்தம் முடிவடைந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆக போகிறது. இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு அமைப்பு உருவாக வேண்டியதன் தேவையை நீங்க எப்படி பாக்குறீங்க?
யுத்தம் முடிவடைந்த தொடர்ந்து கூட இல்லாமல் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கூட விடுதலை புலிகள் மிகவும் பலவீனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்திலே பலஸ்தீன தேசிய சபை போல நேஷனல் கவுன்சில் போல தமிழ் தேசிய சபை ஒன்று நிறுவப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 2-3 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட மன்னர் ஆயர் தலைமையிலே கூட இந்த ஆலோசனைகள் ஊடகங்கள் வாயிலாக கூட வெளிவந்திருந்தது. ஆகவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்க முடியுமே ஒழிய திடீரென்று ஏதோ ஒரு காரணத்துக்காக அல்லது ஒரு கட்சியையோ அல்லது ஒரு கூட்டமைப்பையோ பலவீனப்படுத்துவதற்கோ அல்லது பிளவுபடுத்துவதற்கோ எடுக்கப்பட்ட முயற்சியாக கருத முடியாது என்பது
என்றார் சிவாஜிலிங்கம் அவர்கள். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் அவர்களை தொடர்பு கொண்டு தமிழ் மக்கள் பேரவையானது ஒரு ஜனநாயக வழியை உருவாக்கி இருப்பதாக கூறியிருக்கின்றீர்களே, அது என்ன ஜனநாயக வழி என கேட்டேன்.
இதுவரை காலமும் கூட்டமைப்பால் எடுக்கப்படுகின்ற முடிவானது ஒரு சிலருடைய எண்ணத்திலிருந்து எடுக்கப்பட்ட முடிவே தவிர ஒட்டுமொத்தமாக பங்காளி கட்சிகளுடனும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் விருப்பத்தோடு எடுக்கப்பட்ட முடிவாக இல்லை. அது இனப்பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை தயாரிக்கிறதாக இருந்தாலும் சரி, அல்லது அன்றாட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வந்து பேச்சளவில் அது எங்கள் மட்டத்தில் பேசப்பட்டதை வெளிய சிவில் சமூக அமைப்புகள், மத தலைவர்கள், புத்திஜீவிகள், கல்விமான்களோட இணைந்து ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட ஒரு கட்டமைப்பாக கொண்டு இதை நாங்கள் செல்ல வேண்டும் என்று நீண்ட காலம் நாங்கள் வலியுறுத்திய விடயங்கள் எதுவுமே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கால நடைபெறவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள என்னென்ன கட்டமைப்புகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் பேசினோமோ அன்றைக்கு அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நாங்கள் வரவேற்கிறோம். அதைத்தான் நான் ஒரு ஜனநாயக வழி என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன்.
சரி, நீங்க சொன்னதன்படி இந்த ஜனநாயக வழி இல்லாத தமிழ் தேசிய கூட்டமைப்புல நீங்க தொடர்ந்து இருக்கிறதுன்ற தேவை என்ன, ஏன் இருக்கிறீங்க?
அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பை தமிழ் மக்கள் போர்க்காலத்திலும் போருக்கு பிற்பட்ட காலத்திலும் மலையாக எங்களை நம்பி இருக்கிறாங்கள். ஆகவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் நடக்க வேண்டியது எங்களுடைய எல்லோருடைய ஒவ்வொருவருடைய ஒரு பெரிய பொறுப்பும் கடமை. ஆனால் அது எவ்வளவு தூரம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நாங்கள் செயல்படுகிறோம் என்று சொன்னால் அது உண்மையிலே கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஆகவே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது ஒரு மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாகவும் வெளிப்பட தன்மையோடும் பன்முகத்தன்மையோடும் ஜனநா ரீதியாக செயல்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அதுக்குள்ள வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். அதை பற்றியான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் பேசி கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தமிழ் மக்கள் பேரவை வந்திருக்கிறபடிதான் நாங்கள் அவர்களோட இணைந்து செயல்படுவதுதான் எங்கட மக்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை காணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக நாங்கள் தான் பார்க்குறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிரான அரசியல் கட்சியாக அல்லது ஒரு அமைப்பாக அல்ல என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இணைந்து செயல்படுவது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராகவோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் பிரிந்து செல்வதாகவோ நாங்கள் அப்படி எடுக்க முடியாது. எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண முடியும்
என்றார் சிவசக்தி ஆனந்தன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் பாலித்தீன் பாவிப்பதற்கு எதிராக கடுமையான சட்டத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் அதனை முறையாக நடைமுறைப்படுத்த அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சுற்றுச்சூழல் நிபுணரும் சட்டத்தரணியுமான ஜெகத் குணவர்தனா தெரிவித்திருக்கிறார். இது குறித்த செய்தியை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பொலித்தீன்கள் பாவிப்பதற்கு எதிராக எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் கடுமையான சட்டத்திட்டங்கள் அமலுக்கு வரவுள்ள நிலையில் குறிப்பிட்ட சில மைக்ரோன் அளவு கொண்ட பொலித்தீன்களுக்கும் தடை விதிக்கப்படவுள்ளது. 20 மைக்ரோனுக்கு குறைவான அளவு பொலித்தீன்களை தயாரிப்பது, விற்பனை செய்வது, பயன்படுத்துவது மற்றும் அருகில் வைத்திருப்பது போன்றவை 2007 தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதன் பின்னணியில் பொலித்தீன் பாவனை மீதான கட்டுப்பாடுகளை கடுமையாக்க அரசாங்கம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. எனினும் இதனை நடைமுறைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் இருப்பதாக BBCயிடம் தெரிவித்துள்ள சுற்றுச்சூழல் நிபுணரும் சட்டத்தரணியுமான ஜெகத் குணவர்த்தன அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார்.
අපි මුලින්දලම 2006 ඉඳලම යෝජනා කළේ මේ තුනි පොලිතින් භාවිතය විධිමත් ලෙස ක්‍රියාත්මක වෙන්න නම් ඒක ජාතික පරිසරික පනතෙන් සීමා කරලා කටයුතු කරන්න උත්සාහ නොකර මේක සමුච්චිත
පොලිතින් භාවනිකාන කට්ටුපාඩුകളെ මුරයාහ නිරවෙත්‍රම් පොරුපු ஒரு சில நிறுவனங்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படுவதனால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாது. தற்போதிருக்கும் பொறிமுறையை பொதுவான செயற்பாடாக மாற்றி அனைத்து தரப்பினரும் இணைந்து செயற்படக்கூடிய விதத்தில் நடவடிக்கை எடுக்கும்படி 2006 நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். தேசிய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் அவர்களின் அதிகாரிகளை மட்டும் வைத்துக்கொண்டு பொலித்தீன் பாவனையை கண்காணிப்பது அவ்வளவு சுலபமான விடயமில்லை
என்று கூறிய சட்டத்தரணி ஜெகத் குணவர்தன, ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள பொலித்தீன் பாவனைக்கு எதிரான நடவடிக்கைகளுடன் பொலித்தீனுக்கு பதிலாக அறிமுகப்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார்.
පුළුල්ව ලබා ගත හැකි ඒ වගේම පරිසරයට අහිතකර නැති සහ පහසුවෙන් පරිහරණය කළ හැකි
பொலித்தீனுக்கு பதிலாக பாவனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற பொருட்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அவை சுகாதாரத்திற்கு கேடு ஏற்படுத்தாது, குறைந்த விலையில் இலகுவில் கிடைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும்
என்று கூறிய சட்டத்தரணி ஜெகத் குணவர்தன, பொலித்தீன்களை பாவிக்கும் போதும் அவற்றை எரியும் போதும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களும் அதிக கவனம் செலுத்த வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்தார்.
சார்ல்ஸ் பீட்டர். அடுத்து பன்னாட்டுச் செய்திகள். நைஜீரியாவில் இயங்கி வரும் போக்கோ ஹாராம் தீவிரவாதிகளை ஏறக்குறைய தோற்கடித்து விட்டதாக அந்நாட்டின் அதிபர் முகமது புஹாரி தெரிவித்திருக்கிறார். இது குறித்த BBC செய்தியை தமிழில் தருகிறார் மீண்டும் சார்ல்ஸ் பீட்டர்.
நைஜீரியாவில் இயங்கி வரும் போக்கோ ஹாராம் தீவிரவாதிகளை கிட்டத்தட்ட தோற்கடித்து விட்டதாக அந்நாட்டு அதிபர் முகமது புஹாரி தெரிவித்துள்ளார். அவர்களை முழுமையாக தோற்கடிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
போக்கோ ஹாராம் has reverted to using IEDs. They have now been reduced to that, but articulated conventional attacks on centers of communication and population.
போக்கு ஹராம் தீவிரவாதிகள் வெடிப்பொருட்களை கொண்டு தாக்குதல் நடத்துவதை குறைத்து வருகிறார்கள். நகரங்கள், தொடர்பு மையங்கள், மக்கள் செறிந்து வாழும் இடங்களை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தி வந்தார்கள். ஆனால் இவ்வாறான தாக்குதல்களை தொடர்ந்தும் முன்னெடுப்பதற்கான திறனும் வளங்களும் அவர்களிடமில்லை. எனவே போக்கோ ஹராம் தீவிரவாதிகளை ஏறக்குறைய வென்றுவிட்டோம்
என்றார் அதிபர் புஹாரி. யார் இந்த போக்கோ ஹராம் தீவிரவாதிகள்? போக்கோ ஹராம் தீவிரவாதிகளின் வரலாறு 2002 ஆரம்பமாகிறது. அப்போது நைஜீரிய அரசினால் கொண்டுவரப்பட்ட மேற்கத்தைய கல்வி முறைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் போராடி வந்தார்கள். போக்கோ ஹராம் என்ற ஹவுசா மொழி சொல்லுக்கு மேற்கத்தைய கல்விக்கு தடை என்று பொருள். போக்கோ ஹராம் குழுவைச் சேர்ந்தவர்கள் 2009 முதல் முறையாக தமது தாக்குதல் நடவடிக்கையை துவங்கினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் முன்னெடுத்த தீவிரவாத நடவடிக்கைகள் காரணமாக சுமார் 17,000 கொல்லப்பட்டுள்ள நிலையில் கிட்டத்தட்ட 15,000 இடம்பெயர்ந்துள்ளனர். உலகிலுள்ள அதிபயங்கர இஸ்லாமியவாத தீவிரவாத குழுக்களில் ஒன்றாக தற்போது பார்க்கப்படுகின்ற போக்கோ ஹராம் நைஜீரியாவின் வடகிழக்கு பகுதியில் அரச படையினர், பொதுமக்கள் ஆகியோரை இலக்கு வைத்து தாக்குதல்களையும் நடத்தி வருகிறது. நைஜீரியாவில் உள்ள 1,000 அதிகமான பள்ளிக்கூடங்களை அழித்துள்ள இந்த குழு பள்ளி மாணவர்களையும் தமது குழுவில் இணைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தது. போக்கோ ஹராம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளும் வளர்ச்சியும் இவ்வாறு இருக்கின்ற பின்னணியில் இந்த குழுவை இந்த வருட இறுதிக்குள் அழித்து ஒழித்துவிட வேண்டும் என்று நைஜீரிய அதிபர் முகமது புஹாரி இந்த வருட ஆரம்பத்தில் தனது இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து போக்கோ ஹராம் தீவிரவாதிகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களை நைஜீரிய இராணுவத்தினர் முன்னெடுத்தனர். எனினும் போக்கோ ஹராம் தீவிரவாதிகள் தொடர்ந்தும் தற்கொலை தாக்குதல்களை நடத்தி வருவதனால் அவர்களை அழிப்பதற்கு கொடுக்கப்பட்ட கால எல்லை நீடிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இராணுவத்தினரின் அதிரடி நடவடிக்கைகள் காரணமாக போக்கோ ஹராம் தீவிரவாதிகள் தமது நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளனர் என நைஜீரிய அதிபர் முகமது புஹாரி தெரிவித்துள்ளார்.
They cannot now marshal forces and attack towns or attack military installations and so on as they did before. I don't think this is mere talking.
அவர்களால் மிகப்பெரிய படைகளை திரட்டி தாக்குதல்களை நடத்த முடியாது. நாங்கள் அவர்களிடமிருந்து உபகரணங்களையும் கைப்பற்றியுள்ளோம். அதற்கு மேலதிகமாக பிரிட்டன், அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளின் இராணுவத்தினரால் எமது படையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது
என்று கூறிய அதிபர் புகாரி, போகோ ஹராமை கையாளும் அனைத்து நுணுக்கங்களையும் தனது இராணுவத்தினர் அறிந்திருக்கிறார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார். செய்தியை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இந்த வாரத்தின் முற்பகுதியில் பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் விலை கடந்த 14 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. அதன் பின்னர் விலை ஓரளவு ஏற்றத்தை கண்டது. எண்ணெய் தேவை அதிகரித்து வருவதால் இன்னும் 5 ஆண்டுகளில் விலை இரட்டிப்பு மடங்காக உயரும் என்று ஓபெக் என்கிற எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு நம்புகிறது. ஆனால் எண்ணெய் விலை நீண்ட காலத்திற்கு வீழ்ச்சியடைந்த நிலையிலேயே இருக்கும் என்று வேறு சில ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த எண்ணெய் விலை நமது வாழ்க்கையின் எல்லா அங்கங்களிலும் தாக்கம் செலுத்துகிறது. அது எப்படி, ஏன் என்பதை ஆராயும் பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
எண்ணெய் விலை வீழ்ச்சிக்கு காரணம் இயல்பானதுதான். அதாவது சந்தையில் தேவைக்கு அதிகமாக எண்ணெய் இருக்கிறது. குறைந்தது 1.6 மில்லியன் பேரல்கள் அதிகமாக இருக்கிறது. எண்ணெய் விலை குறைந்து விட்டதால் சில உற்பத்தியாளர்கள் இழந்த வருமானத்தை ஈடு செய்வதற்காக அதிக எண்ணெயை விற்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஒபெக், 12 எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு, சந்தையில் விலையை சரி செய்வதற்காக உற்பத்தியை குறைக்க வேண்டும். ஆனால் உற்பத்தியை குறைத்தால் மற்றவர்கள், ஒபெக்கில் உறுப்பினர் அல்லாத நாடுகள் குறிப்பாக ரஷ்யா, சந்தையில் அந்த இடத்தை பிடித்து வாடிக்கையாளர்களையும் தங்கள் வசம் இழுத்து விடுவார்கள் என்ற அச்சமும் அவர்களுக்கு இருக்கிறது. இதனிடையே தங்கள் மீதான தடைகள் தளர்த்தப்பட்டு வருகின்ற நிலையில் ஈரானும் உற்பத்தியை அதிகரிப்பதாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதே நேரம் அதிகளவில் எரிசக்தியை பயன்படுத்தி வந்த சீனாவின் பொருளாதார மந்த நிலையால் அங்கு இப்போது முன்னரை போல எண்ணெய் தேவைப்படுவதில்லை. ஆனால் நுகர்வோருக்கு நல்ல செய்திதான். எண்ணெய் விலை வீழ்ந்தால் குறைந்த விலையில் பெட்ரோல் கிடைக்கும். அதனால் போக்குவரத்து செலவு குறைந்தால் கடைகளில் பொருள் விலை குறையும், பணவீக்கமும் குறையும். எரிசக்தி செலவு குறைவது நுகர்வு பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் வேகமான வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் எண்ணெய் வருமானம் குறைவது எண்ணெய் உற்பத்தி நாடுகளுக்கு அவர்களின் வரவு செலவு திட்டத்தில்தான் கையை கடிக்கும்.
ஜெயபிரகாஷ் நல்லசாமி, இரத்த அழுத்த மாத்திரைகள் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்பது குறித்த புதிய பரிந்துரை குறித்த பிபிசி செய்தியை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகமுள்ள நோயாளர்களின் இரத்த அழுத்தம் சாதாரண நிலையில் இருந்தால் கூட அவர்கள் அனைவருக்கும் மருத்துவர்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை வழங்கினால் அதிகமான உயிர்களை காப்பாற்ற முடியும் என ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. குறிப்பிட்ட மட்டத்திற்கு மேல் இரத்த அழுத்தம் இருந்தால் மாத்திரமே அதற்கான மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற நடைமுறையில் உள்ள வழிகாட்டுதலுக்கு அப்பால் செல்வதாக இந்த ஆய்வு அறிக்கை உள்ளது. வாழ்க்கை முறை காரணிகளும் இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பதில் அல்லது குறைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக கருதும் வல்லுநர்கள் இந்த பரிந்துரைகளை வழங்கியுள்ளனர். இந்த ஆய்வினை மேற்கொண்டிருந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாளர்களில் ஒருவரான ஹாசிம் ரஹ்மி 120 அதிகமான ஆய்வுகளின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் முடிவிலேயே இது எட்டப்பட்டதாக தெரிவித்தார்.
By differences in baseline blood pressure and by presence or absence of different diseases. And what we found is that irrespective of the baseline blood pressure of individuals and irrespective of whether they had major cardiovascular comorbidities, the benefit that they obtained from blood pressure lowering was the same.
நோயின் தன்மை மற்றும் நோயாளர்களின் இரத்த அழுத்தத்தின் அளவு என்பவற்றிற்கு அப்பால் சென்று இரத்த அழுத்தத்தை குறைந்த மட்டத்தில் வைத்துக் கொள்ள சிகிச்சை பெற்ற அனைத்து நோயாளர்களும் பொதுவான நன்மையையே அடைந்தார்கள் என்பதை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது என ஹாசிம் ராஹ்மி தெரிவித்தார். இருதய நோய் மற்றும் பக்கவாதம் ஆகியவற்றிற்கு முக்கிய காரணியாக உயர் இரத்த அழுத்தம் காட்டப்படுகிறது. உயர் இரத்த அழுத்தம் 140 என்ற அளவீட்டை எட்டினால் மாத்திரமே நோயாளிகள் இரத்த அழுத்த மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டுமென இங்கிலாந்தின் சுகாதார மற்றும் சிறந்த பராமரிப்பிற்கான தேசிய நிறுவனம் பரிந்துரைத்துள்ளது. ஒருவரின் இரத்த அழுத்தம் இந்த எல்லையை தொடும் வரை அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு பக்கவாதம் போன்ற உயர் ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் கூடுதலாக இருந்தாலும் கூட அவருக்கு உயர் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகள் வழங்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக அந்த நோயாளி தொடர் கண்காணிப்பில் வைக்கப்படுவதே வழமையாக உள்ளது. உயர் கொலஸ்ட்ரால் உடைய புகைப்பவர்கள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட நீரிழிவு நோயாளர்களுக்கும் உயர் இரத்த அழுத்தத்திற்கான மாத்திரைகளை வழங்குவதன் மூலம் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் சாத்தியம் குறைவடைந்து அவர்கள் நன்மை அடைவார்கள் என இந்த ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 1966 முதல் 2015 ஆண்டு வரை செய்யப்பட்ட 100 அதிகமான பெரிய அளவிலான குழுக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளை பரிசீலித்த ஆய்வாளர்கள் இதனை பரிந்துரைத்துள்ளனர்.
பிபிசி செய்தியை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.